நமக்கு வழிவாக்கி தரப்பட்ட நியூ இஸ்லாம் மாற்றத்தை தான் சொன்னார்களா மார்க்கம் என்பது இஸ்லாமிய மார்க்கம் மட்டும்தான் என்று சொல்லி காட்டுகிறான். இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை அல்லாஹு தஆலா ஆதமரை இஸ்லாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்தில் இந்த புவி உலகத்தில் பரவச் செய்து கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொண்டு இந்த மார்க்கத்தை நிறைவுபடுத்தி இருக்கிறான். நிறைவுபடுத்தப்பட்ட அந்த மார்க்கத்தை அல்லாஹுவால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு மார்க்கமாகவும் ஏற்றுக்கொள்கிறான். ஏன் அது அங்கீகரிக்கப்பட்ட மார்க்கம் என்று நாம் சிந்திக்கிற பொழுது பரிபூர்ணமான சட்டங்கள் அந்த மார்க்கத்தில் இருக்கிறது. வணக்க வழிபாட்டை சொல்வதைப் போல வாழ்க்கை நெறிகளையும் அது சொல்லிக்கிறது. நடப்பது முதல் உண்பது முதல் சிறுநீர் கழிப்பது முதல் வாழ்க்கையில் வியாபாரம் செய்வது முதல் அத்தனை செயல்களையும் அரசன் அரசாட்சி செய்வதிலிருந்து சாதாரண தொழிலாளி ஒரு முதலாளிக்கு பணிபுரிக்கும் ஒரு முதலாளிக்கு கட்டுப்படுவது வரைக்கும் அத்தனையும் இந்த மார்க்கத்தில் விரிவாக எடுத்துக் கொள்ளப்பட்டிருக்கிறது. எதுவுமே விடப்படவில்லை என்ற அடிப்படையில் தான் அல்லாஹு தஆலா இந்த மார்க்கத்தை அங்கீகரிக்கப்பட்ட மார்க்கமாக நமக்கு எடுத்துச் சொல்கிறார். அருமையான சகோதரர்களே, இஸ்லாம் என்றாலே சமாதானம் சாந்தம் என்பதை எடுத்துச் சொல்லும். ஒரு தனிமனிடத்திலும் சமாதானம் இருக்க வேண்டும். கூட்டு வாழ்க்கையிலும் சமாதானத்தை ஒரு முஸ்லீமாக இருப்பவன் ஏற்படுத்தி தர வேண்டும். சமாதானத்துக்கு மாற்றமாக நடப்பவன் அவன் முஸ்லீம் அல்ல முஸ்லீம் அல்ல என்பதை கண்மணி நாயகம் செல்லம்தான் வருகிற செல்லும் அவர்களும் குர்ஆன் நமக்கு அழகாக எடுத்துச் சொல்கிறார். அருமையான சகோதரர்களே, செல்லம்தான் அழகிய செல்லும் அவர்கள் சொல்வார்கள், ஒரு முஸ்லீம் என்பவனுக்கு இலக்கணம் என்ன தெரியுமா? அவனை கொண்டு பிற முஸ்லீமுக்கு கையாரோ அல்லது காலாரோ அல்லது வாயாரோ எந்த விதத்திலும் இடைஞ்சல் ஏற்படக்கூடாது. அப்படி ஏற்பட்டால் இஸ்லாமியன் என்ற இலக்கணத்திற்கு மாற்றமாக அவன் மாறிவிடுகிறான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித் தருவார்கள். இன்னொரு ஹதீஸில் அல் முஸ்லிமு மன் சலிமன் நாசுபியதிஹி வலிசானிஹி அவ்கமா கால் அலைஹி ஸலாத்து வஸலாம். கண்மணி நாயகம் சொல்லி காட்டுகிற பொழுது ஒரு முஸ்லீம் என்பவன் இன்னொரு முஸ்லீமுக்கு மட்டுமல்ல அகில உலக மக்களுக்குமே அவனுடைய கையை கொண்டோ அவனுடைய நாவை கொண்டோ சில உறுப்புகளை கொண்டோ செயல்பாடுகளை கொண்டோ எந்த விதமான தீங்கையும் ஏற்படுத்த கூடாது என்று உலகத்திற்கே சமாதானத்தை கண்மணி நாயகம் கற்றுத் தருகிறார். அருமையான சகோதரர்களே, ஒரு பிரமதத்தை சார்ந்த ஒரு சகோதரர் நம்மை சார்ந்த ஒருவரிடத்தில் உங்களுடைய மார்க்கத்தில் மத நல்லிணக்கத்தை பற்றி உங்களுடைய குர்ஆனில் ஒன்றையுமே காணவில்லையே என்று சொல்லுகிற பொழுது நம்மை சார்ந்தவர்கள் அதையும் இஸ்லாம் எடுத்துச் சொல்கிறது. முஸ்லிம்கள் அந்நிய மதத்தவர்கள் சகோதர மதத்தவர்கள் வணங்கக்கூடிய கடவுளை கூட நீங்கள் திட்டாதீர்கள் ஏற்றி பேசாதீர்கள் என்று திருமணம் எடுத்துச் சொல்கிறது. அப்படியும் ஒரு ஆயத்து இருக்கிறது, அதோடு குர்ஆன் நிறுத்தவில்லை. நீங்கள் அப்படி பேசினால் அதுவும் நிலையீர்கள், அவர்கள் அல்லாஹ்வை திட்டுவார்கள். நீங்கள் பேரரசு கடவுள்களை வணங்கினால் திட்டினால் அவர்கள் உங்களை உங்களுடைய இறைவனை திட்டுவார்கள் என்று குர்ஆன் சொல்லி காட்டுகிறது. அப்படி திட்டினால் என்ன ஏற்படும்? இருவருக்கிடையில் கோபம் ஏற்படும், தந்திரங்கள் ஏற்படும், தந்திரங்கள் ஏற்படும், மிகப்பெரிய கலவரத்துக்கு அது காரணமாக அமைந்துவிடும். அப்படி செய்யாதீர்கள் என்று ஆணாக சொல்கிறது என்று சொன்ன சமயத்தில் இதையெல்லாம் நீங்கள் உலக மக்களுக்கு ஏன் எடுத்துச் சொல்லாமல் இருக்கிறீர்கள் என்று சொல்லி அவரும் நம்மை சார்ந்த ஒரு முஸ்லீமாக மாறுகிறார் என்ற வரலாற்றை எல்லாம் நாம் பார்க்கிறோம். அருமையான சகோதரர்களே, செல்லம்மாக அழகிய செல்லம் அவர்கள் முஸ்லிமுக்கு இலக்கணம் சொல்லி தந்த அதே முறையில் முஃமினுக்கும் இலக்கணம் சொல்வார்கள். ஒரு முஃமின் என்பவன் முஸ்லிமை விட ஈமான் கொண்டு நல்ல வணக்கங்களை செய்து பரிபூர்ணமான ஈமான் இருப்பவனை முஃமின் என்று சொல்கிறோம். அந்த முஃமின் கூட பிற மனிதர்களுக்கு எந்த தீங்கையும் செய்யக்கூடாது என்று சொல்லி காட்டுவார். கண்மணி நாயகம் செல்லம்மாக அழகிய செல்லம் அவர்கள் சொன்ன இதே தத்துவத்தை இன்றைய உலகத்தில் நாம் பார்க்கிறோம். சொல்வார்கள், வாழு வாழ, நீ மட்டும் வாழ்ந்தால் போதாது, பிறரையும் வாழது, நீ வாழ பிறரை கெடுக்காதே என்ற தத்துவம் எல்லாம் வாகனங்களின் பிற்பகுதியில் எழுதி வைத்திருப்பதை நாம் பார்க்கிறோம். இஸ்லாமும் அதைத்தான் சொல்கிறது, வாழு வாழ விடு, நீ வாழ்வதன் காரணத்தினால் பிறரின் வாழ்க்கையை கெடுக்காதே. உன்னுடைய வாழ்க்கையை சுகபோகத்தில் இருக்க வேண்டும் என்ற காரணத்தை அடிப்படையாக வைத்து பிறருடைய வாழ்க்கையின் நசிப்பிற்கு நீ காரணமாக அமைந்து விடாதே என்று இஸ்லாம் சொல்லுவதோடு மட்டுமல்லாமல் பிறருடைய வாழ்க்கைக்கு நீ வழிகாட்டுதலை ஏற்படுத்து, பிறருக்கு வாழ்க்கையை ஏற்படுத்திக் கொடு, பிறருடைய வாழ்க்கைக்கு உன்னத ஸ்தானத்திற்கு வழிகாட்டியாக அமையும் என்று இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு அழகான வழியை எடுத்துச் சொல்கிறார். அருமையான சகோதரர்களே, வாழ்வு வாழவிடு என்ற தத்துவம் அழகான தத்துவம் என்று உலகம் ஏற்றுக் கொள்கிறது. ஆனால் இஸ்லாமிய மார்க்கம் இது ஆரம்பத்திலிருந்தே எடுத்துச் சொல்கிறது. கண்மணி நாயகம் செல்லம்மாவு அறிவு செல்லும் போது தன்னுடைய அதிபத்திலே சகாபாக்களுக்கு எடுத்துச் சொல்வார்கள், மண் காலத்தில் காலமாகுதி யாராவது ஒரு சகோதரன் அடுத்தவனுடைய தேவையை நிறைவேற்றி வைப்பதற்காக வேண்டி பணத்தால் உடலால் மற்ற விதங்களால் உதவி செய்யக்கூடியவனாக இருந்தால் அல்லாஹ் இவருக்கு உதவி செய்யக்கூடியவனாக ஆகிவிடுகிறான் என்ற அழகான ஒரு தத்துவத்தை சொன்னதோடு நிறுத்தாமல், மண் தத்த யாராவது ஒரு முஸ்லீம் ஒரு முஸ்லீம் அடுத்தவனுடைய குறைகள் குற்றங்களை அவர்களுக்கு இருக்கக்கூடிய வேண்டாத தீர்களை மறைத்தால் சதரமாக வெளியூபோ அவருடைய குறைகளை அல்லாஹ் மறைத்து தருகிறான் என்று சொல்லியும் காட்டுவார். இரண்டு தத்துவங்களையும் நினைத்து பார்க்கிறோம். ஒவ்வொரு மனிதனும் தனக்கு தேவைகள் நிறைவேற வேண்டும் என்று நினைப்பதைப் போலவே தன்னுடைய குறைகளை பிறர் அறிந்துவிடக் கூடாது, பிறருக்கு மத்தியிலே தான் குறைவுள்ளவனாக மாறிவிடக் கூடாது என்பதையும் நினைக்கிறான். இது இரண்டையும் கண்மணி நாயகம் சொல்லிவிட்டு மூன்றாவது ஒரு தத்துவத்தையும் சொல்வார்கள், மண் பவ்ரக குடும்பத்தை யாராவது ஒரு சகோதரன் பிறருடைய கஷ்டத்தை நீக்குவதற்காக வேண்டி முயற்சி செய்தால் பவ்ரஜம்மாவும் குடும்பத்தின் புறவாசியும் செய்யாமா யானத்தினாருடைய கஷ்டங்களிலும் உள்ள கஷ்டங்களை அல்லாவிட்டாரா அவனுக்கு நீக்கி விடுகிறான் என்று சொல்லியிருக்கிறார். மனித வாழ்க்கையில் இது மூன்றும் நிச்சயமாக தேவை. தேவைகளை நிறைவேற்றிக் கொள்வது, சங்கரங்களை போக்கிக் கொள்வது, குறைகளை மறைத்து வாழ்வது, இது இவற்றை ஒவ்வொன்றையும் மனிதன் நினைத்து பார்க்கிறான். இவைகள் எனக்கு கிடைக்க வேண்டும், எனக்கு கிடைக்க வேண்டும், எனக்கு கிடைக்க வேண்டும் என்று மனிதன் நினைக்கிறான். அதோடு நீ நிறுத்தாதே, பிற மனிதனுக்கும் அது கிடைக்க வேண்டும், பிற மனிதர்களை மட்டும் அதுவும் பாதுகாக்கப்பட வேண்டும், பிற மனிதர்களும் அச்சமற்று வாழ வேண்டும் என்ற தத்துவத்தை நீங்கள் விளங்கிக் கொள்ளுங்கள், நீங்கள் வாழ்வதைப் போல பிறருக்கு வாழ்க்கையை ஏற்படுத்திக் கொடுங்கள் என்று இஸ்லாம் அழகான முறையை நமக்கு எடுத்துச் சொல்கிறோம். எந்த அளவு என்றால் கண்மணி நாயகம் சொல்லி காட்டுவார்கள், அகலுக்கும் உங்களை யாரும் உண்மையாகவே முடியாது என்று ஈமானோடு இணைத்து காட்டுவார்கள். தனக்கு விருப்பப்படுவதை அடுத்த மனிதனுக்கு விருப்பப்படுவது வரைக்கும் நீ முஸ்லீமாக முடியாது, முஃமினாக முடியாது என்று சொல்லி காட்டுவார்கள். அருமையானவர்களே, தொழுதால் ஒன்று நோக்கால் நல்ல விதமான அவர்களை செய்தால் மட்டும் போதாது, பிறருடைய வாழ்க்கைகள் நல்ல முறையில் இருக்க வேண்டும் என்பதையும் நினைத்து பார்க்க வேண்டும் என்கிறது இஸ்லாம். அது மட்டுமல்ல, அடுத்தவரை பார்க்கிற பொழுது புன்சிரிப்பது கூட சதக்காவாக எழுதப்படுகிறது என்று இந்த தூய்மையான மார்க்கத்தில் எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது என்றால், சட்டமாக வருத்தப்பட்டிருக்கிறது என்றால் நானும் நீங்களும் சிந்தித்து பார்க்க வேண்டும். தபத்தை அறிக்க ஒரு பதக்கப்படும், உன் சகோதரனை பார்த்து சிரிக்கிறாயே சந்தோஷத்தால், அல்லாஹ் தந்த சகோதரன் அல்லவா, இஸ்லாமிய சகோதரன் அல்லவா, எனக்காகவே நீ துஆ செய்வன் அல்லவா, எனக்கு அல்லாஹ் இணைத்து தந்த சகோதரன் அல்லவா என்ற சந்தோஷத்தால் சிரிக்கிறானே, புன்சிரிப்பு சிரிக்கிறானே, அது நல்ல அமலாய சதக்காவினுடைய பட்டியலில் எழுதப்படுகிறது என்றால் அருமையானவர்களே நானும் நீங்களும் நினைத்து பார்க்க வேண்டும். வெளியிலே செல்கின்ற சமயத்தில் இஸ்லாம் எப்படியெல்லாம் நமக்கு பாதுகாத்து தருகிறது, அடுத்த சகோதரனை பார்க்கிற பொழுது புன்சிரிப்பு சிரிக்க வேண்டும், நெருங்குகிற பொழுது சலாம் சொல்ல வேண்டும். இஸ்லாம் சொல்கின்ற அழகான பாதை சலாம் என்பதும் பிற மார்க்கத்தை போல நமக்கு சொல்லித் தரவில்லை. வணக்கம், நம்முடைய தமிழ் பண்பாடு வணக்கம் என்று சொன்னார்கள். வணக்கம் என்பதை ஒரு பெரியவன் சிறியவனுக்கு சொல்ல முடியுமா, தன்னை விட உயர்ந்தவனுக்கு சொல்ல முடியுமா, அதை குறையாக அல்லவா நினைப்பார்கள். இஸ்லாமிய மார்க்கம் என்ற கண்ணோட்டத்தில் அது தடுக்கப்பட்டது, அது அல்லாஹ் அமைத்தவர் யாருக்கும் வணக்கம் என்பதை செய்யக்கூடாது. ஆனால் இஸ்லாம் உனக்கு சாந்தம் உண்டாகட்டுமாக என்ற ஒரு அழகான தகியத்தை ஒரு காணிக்கையை சொல்லித் தருகிறது. நெருங்குகிற பொழுது சலாம் சொல்கிறோம், இன்னும் நெருங்குகிற பொழுது முசாபஹா செய்வதற்கு இஸ்லாம் கற்றுத் தருகிறார். அந்த முசாபஹாவை கூட சொல்கிறார்கள், இரண்டு கைகளும் ஒன்றோடு இணைய வேண்டும், உள்ளங்கைகள் சந்திக்கிற பொழுது அந்த உள்ளங்கையில் இருந்து ஏற்படக்கூடிய ஒரு உணர்வுகள் சகோதர பாசத்தை அதிகமாக்குகிறது என்று தற்கால கண்டுபிடிப்புகள் கூட நமக்கு எடுத்துச் சொல்கிறது என்றால், இஸ்லாமிய வாழ்க்கை நமக்கு சொல்லித்தரக்கூடிய பாடத்தை நாம் நினைக்கிறோம். சிரித்து கலாம் சொல்லி முசாபஹா செய்து இன்னும் நெருக்கமாக முஆனதா செய்வதோடு நிறுத்தாதீர்கள். நீங்கள் மறைமுகமாக துஆ செய்கிற பொழுது உங்களுக்காக மட்டும் துஆ செய்யாதீர்கள், சகோதர முஸ்லிமுக்கும் சேர்த்து துஆ செய்யுங்கள். அப்படி துஆ செய்வதனுடைய அழகை நமக்கு இஸ்லாம் எப்படி எடுத்துச் சொல்கிறது என்று நாம் சிந்தித்து பார்க்கிறோம். நீங்கள் துஆ செய்யுங்கள், உங்களுக்கு துஆ மட்டும் துஆ செய்கிற பொழுது அல்லாஹ் அதை கபூலாக்குவான். இருக்கட்டும், உங்களுடைய சகோதரனுக்கும் சேர்த்து நீங்கள் துஆ செய்கிற பொழுது அந்த துஆவுக்காக வேண்டி ஆமீன் சொல்வதற்கு அல்லாஹ் சுன்னியின் பிறப்பிடங்களாக இருக்கக்கூடிய மலாய்க்கத்துமார்களை அல்லாஹ் ஏற்பாடு செய்கிறான் என்று சொல்லித் தருவதன் மூலம் நாம் பிறருடைய வாழ்க்கையை பிறருடைய வாழ்க்கைக்கு அழகான அமைப்பை ஏற்படுத்துவதை இஸ்லாம் எப்படியெல்லாம் நமக்கு எடுத்துச் சொல்கிறது என்பதை நாம் சிந்தித்து பார்க்கிறோம். அருமையானவர்களே, இப்படி வாழ்க்கையிலே வாழ்க்கையை அமைத்துக் கொடுக்க வேண்டும் என்று சொல்லுகின்ற இஸ்லாம் வாழ்க்கையை கெடுப்பதற்கு அனுமதிக்குமா? அடுத்தவருடைய வாழ்க்கையை ஏமாற்றம் செய்வதற்கு அனுமதிக்குமா? அடுத்தவரை ஏமாற்றம் செய்வதற்கு அனுமதிக்குமா? அடுத்தவரை பற்றி பொறாமை கொள்வதற்கு அனுமதிக்குமா? அடுத்தவரை புறம் பேசுவதற்கு இஸ்லாம் அனுமதி தருமா? அவற்றையெல்லாம் மார்க்கமான அமைப்பு பிறருடைய வாழ்க்கையின் தத்துவங்களை சொன்னதோடு நிறுத்தாமல் பிறருடைய வாழ்க்கையை கெடுப்பது கெடுப்பவைகள் எல்லாம் பாவத்தின் பட்டியலாக கண்களை நாயகம் செல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். செல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யாராவது ஏமாற்றுகிறார்களோ அவர்கள் நம்மை சார்ந்தவர்கள் அல்ல என்று சொல்லி காட்டுகிறார். இந்த ஏமாற்றம் என்பது வியாபாரத்தில் மட்டுமல்ல, வியாபாரி தன்னிடத்தில் வரக்கூடிய நுகர்வோர்களை ஏமாற்றுவது மட்டுமல்ல, ஒரு ஆசிரியர் தன்னுடைய மாணவர்களையும் ஏமாற்றக்கூடாது. தனக்கு தெரியாததைகளை தெரிந்ததை போல் நடித்து சொல்லிக் கொடுப்பதும் ஒரு விதத்தில் ஏமாற்றம் என்று சொல்லி காட்டுவார்கள். வயிறில் முத்தப்பிட்டு நல்லதிய இடத்தாடு வாழ்நாசி எத்தோக்கும் குரான் சொல்லி காட்டும். தான் அளந்து நிறுத்து வாங்குகிற பொழுது ஒரு கிலோவுக்கு சற்று கூடுதலாக அளந்து நிறுத்து வாங்குவார்கள். பிறருக்கு கொடுக்கிற பொழுது குறைவாக நிறுவனையை மோசடி செய்வார்களே அவர்கள் மீது அல்லாஹ்வுடைய தாபம் உண்டாவதாக என்று குர்ஆன் சொல்லிக்காட்டும். இந்த குர்ஆன் ஆயத்திற்கு விளக்கம் சொல்லுகிற பொழுது ஒரு ஆசிரியர் பெருந்தனை எங்களுக்கு சொல்லித் தந்தார்கள், இந்த ஆயத்துறையும் மாணவர் எடுக்கும், தான் சொல்லிக் கொடுக்கிற பொழுது குறைவாக சொல்லிக் கொடுத்து அவரிடமிருந்து தேர்வு நடக்கிற பொழுது கடுமையான கேள்விகளை கேட்டு அவனை தொந்தரவு செய்வார்களே அந்த ஆசிரியர்களையும் இது உட்படுத்தும் என்று சொல்லிக்காட்டு. அருமையானவர்களே, நினைத்து பார்க்கிறோம், இஸ்லாமிய மார்க்கத்திலே மண் ரஷ்யா முதலாளியை ஒரு தொழிலாளி வஞ்சகம் செய்து ஏமாற்றம் செய்தால் அவரையும் பாதிக்கும், தொழிலாளிக்குரிய கூலியை கொடுக்காமல் அவருக்கு ஏமாற்றம் செய்தால் அந்த முதலாளியின் மீது பாதிக்கிறது, கணவனுக்கு மனைவி ஏமாற்றம் செய்தால் மனைவியையும், மனைவிக்கு கணவன் துரோகம் செய்தால் அவரையும் பாதிக்கிறது, அனைத்து நபர்களையும் உட்படுத்துகிறது, சகோதரனுக்கு ஏமாற்றம் செய்தால் அதையும் பாதிக்கிறது. கண்மணி நாயகம் ஒரு வார்த்தையை சொன்னால் ஆயிரம் தத்துவங்களை அதில் உட்படுத்தித்தானே சொல்வார்கள். செல்லமாக வரைக்கு செல்லம் அவர்கள் சொன்னார்கள், உன்னிடத்தில் வேலை செய்கிறவன் வேலை செய்து முடித்ததற்கு பின்னால் அவனுடைய வியர்வை உலர்வதற்கு முன்னால் கூலியை கொடு என்றார்கள். இது முதலாளிக்கு மட்டுமல்ல, இது தொழிலாளியையும் மறைமுகமாக கண்டிக்கிறோம். எப்படி கண்டிக்கிறது நாம் சிந்தித்து பார்க்கிறோம். முதலாளி அவருக்கு உடனடியாக கூலியை கொடுத்து விடு என்று வெளிப்படையாக சொன்னால் மறைமுகமாக தொழிலாளியாக இருப்பவரே நீயும் வியர்வை சிந்தக்கூடிய அளவுக்கு உழைக்க வேண்டும் என்று மறைமுகமாக கட்டளையிட்டார். வியர்வை உணர்வதற்கு முன்னால் உடனடியாக என்று சொல்லவில்லையே, வியர்வை உணர்வதற்கு முன்னால் என்று கட்டளையிடுவதன் மூலம் தொழிலாளியே நீ உன்னுடைய முதலாளியை ஏமாற்றாதே, ஏமாற்றுவது உன்னுடைய வாழ்க்கையும் இல்லாமலாக்கிவிடும், இனியும் வியர்வை சிந்தக்கூடிய அளவுக்கு வியர்வை சிந்தக்கூடிய வேலையாக இருந்தால் வியர்வை சிந்தி, வியர்வை சிந்தாமல் சிந்தனையை வைத்து செயல்பாடுகளை வைத்து செயல்படுகிற பொழுது அந்த செயல்பாடுகளில் கூட பிறரை ஏமாற்றாதீர்கள் என்று இஸ்லாம் அழகான முறையை நமக்கு எடுத்துச் செல்வதன் மூலம் வாழ்வு வாழ்க்கையை உண்டாக்கிக்கொண்டு என்ற தத்துவத்தை இஸ்லாம் உலக மக்களுக்கு முழுமையும் தெளிவாக எடுத்துச் சொல்லிக் கொண்டிருக்கிறது. வியாபாரம் செய்ய என்று சொல்லி தொழுகைக்கு சென்று திரும்பி வந்து பார்க்கிறார்கள். அந்த முதல் தொழிலாளி செய்யாமல் விற்பனை செய்து விட்டார். உடனடியாக சொன்னார்கள், தேடி செல்லுங்கள் அந்த மனிதரை கண்டுபிடித்துக் கொண்டு வந்து அவருக்கு உரிய முறைகளை சேர வேண்டிய தொகைகளை திருப்பிக் கொடுங்கள். அவர் திருப்திப்பட்டால் குறைவுள்ள ஆடையை அவர் வாழ்க்கைக்கும் என்று சொல்லி கண்மணியான அபுஹனி பத்து கூட்டியவர்கள் அந்த மனிதரை தேட செல்கிறார். தேட செல்கிற பொழுது நீண்ட நேரம் தேடியும் கிடைக்கவில்லை என்ற ஒரே காரணத்துக்காக வேண்டி அன்றைய தினத்தில் நடந்த வியாபாரத்தினுடைய அத்தனை முதலீடுகளுமே தொடர்பாக செய்துவிடுகிறார். அருமையானவர்களே, நமக்கு இவ்வளவு அழகான பாதையை எங்கிருந்து சொல்லி தந்தார்கள். மண் வர்ஷ பலித்தமின்னா என்ற கண்மணி நாயகத்தினுடைய ஒரே ஒரு சொல் அவர்களை இவ்வளவு தூரம் பாதித்திருக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். அருமையானவர்களே, இப்படி ஏமாற்றாதீர்கள். வாழ்க்கையிலே கண்மணி நாயகம் செல்லாக செல்லவர்கள் எந்த தத்துவத்தை உங்களுக்கு எடுத்துச் சொன்னார்களோ அந்த தத்துவத்தின்படி வாழுங்கள், வாழ்க்கையை உண்டாக்கிக் கொடுங்கள் என்பதோடு நிறுத்தாமல் அநியாயம் செய்யாதீர்கள். யாருக்கும் எந்த விதத்திலும் அநியாயம் செய்யாதீர்கள். அநியாயம் என்பது மனதால் சில சமயங்களிலே கேள்வி செய்வதன் மூலம் கூட அடுத்தவருடைய மனதை வேதனைப்படுத்தி அது அநியாயமாக மாறிவிடும் என்று சொன்னார்கள். அநியாயம் செய்யக்கூடியவர்களாக இருந்தால், அது எந்த முறையில் அநியாயம் இருந்தாலும் சரி, துரோகமாக இருந்தாலும் சரி, அந்த அநியாயங்களை நீங்கள் செய்தால் யாருக்கு அநியாயம் செய்வீர்களோ அவர்களை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள் என்று சொன்ன நாயகம் செல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏன் நான் உங்களுக்கு பயப்படச் சொல்கிறேன் தெரியுமா? அநியாயம் செய்யப்பட்டவனுக்கும் அவனுடைய எந்த நிலையும் இல்லை. அவன் கை உயர்த்தியால் உன்னுடைய வாழ்க்கையை இல்லாமலாகிறோம். எனவே நீ அநியாயம் செய்யாதே, அநியாயத்தை விட்டு முன்னே தற்காத்துக் கொள் என்று உயிரும் மேலான கண்மணி நாயகம் செல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உலக மக்களுக்கு வழிகாட்டுதலை தருகிறார்கள், வாழ்க்கையை கற்றுத் தருகிறார்கள், வாழ்க்கையை உண்டாக்குவதற்குரிய பாதையை உருவாக்கி தருகிறார்கள். அருமையான சகோதரர்களே, சகாபாக்கரெல்லாம் சிலருக்கு ஏதாவது அநியாயம் நிகழ்ந்து விட்டதோ என்ற வயப்பாடை உண்டாக்கிக் கொண்டிருந்தார்களாம். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சூரத்தை கொண்டு நன்மாராயம் உமா நபிகள் நாயகம் செல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் வாங்கப்பட்ட சஹாபி, இஸ்லாத்தினுடைய இரண்டாவது கலீபா என்ற பெயர் வாங்கப்பட்ட சஹாபி ரலியல்லாஹு அன்ஹு. அது மட்டுமல்ல, அவர்கள் நடந்த பாதையில் சைத்தான் வர முடியாத பாதையாக பாதையே தீவிராக ஆக்கப்பட்ட உமர் ரலியல்லாஹு அன்ஹு உதயபத்துல் யமான் ரலியல்லாஹு அன்ஹு இடத்திலே வந்து கேட்கிறார்கள், உதயபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களே, நீங்கள் சாஹிபு சிந்தி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ரகசியங்கள் உங்களுக்கு தெரியும். யார் முனாபிக்கின்ற பட்டியலையெல்லாம் சொல்லி இருக்கிறார்கள். நான் யாருக்காவது அநியாயம் செய்து வெளிப்படையான முறையிலே நடந்து விட்டேனோ என்னை பற்றி ஏதாவது நாயகம் சொல்லி இருக்கிறார்களா? அந்த பட்டியலில் என்னுடைய பெயர் இருக்கிறதா என்று புதைப்பத்துலியமானவர்களிடத்தில் தன்னை ஆய்வு செய்து கொள்கிறார்கள் என்றால் கண்மணி நாயகம் செல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழு வாழவிடு என்ற தத்துவத்தை சகாபாக்களுக்கு எப்படி போதித்திருந்தார்கள், அது அவர்களுடைய உள்ளத்தை எப்படி ஆட்சி படைப்பது என்பதை நாம் பார்க்கிறோம். அருமையான சகோதரர்களே, கண்மணி நாயகம் செல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யாருக்காவது எந்த விதத்திலாவது ஒரு அநியாயத்தை நீங்கள் செய்து அவர்களுடைய வாழ்க்கைக்கு நீங்கள் தடையை ஏற்படுத்தினால் அவர்களிடத்தில் மன்னிப்பை கேட்டு அவர்களிடமிருந்து பரிகாரத்தை தேடிக் கொள்ளுங்கள். இல்லாவிட்டால் என்ன நடக்கும்? நீராரோ மிருகமோ யாருடைய சிபாரிப்போ வேலை செஞ்சால தியாகத்தினாலே நீங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறீர்கள். என்ன நடக்கும்? அநியாயம் செய்தவர்கள் எல்லாம் ஓடி, அநியாயம் செய்யப்பட்டவர்கள் எல்லாம் ஓடி வந்து விடுகிறார்கள். வந்து இந்த மனிதன் எனக்கு அநியாயம் செய்தான், இன்ன அநியாயம் செய்தான், இப்படி துரோகம் செய்தான், இப்படி என்னுடைய வாழ்க்கையை கெடுத்தான், நான் முன்னேற்ற படிகளை தகர்த்தெறிந்தான் என்று சொல்லி வருகிறான். வருகிற பொழுது அல்லாஹ் என்ன சொல்கிறான்? அப்படியாவதையும் உன்னுடைய பாவங்களை எல்லாம் அவன் தலையிலே கொடு என்று சொல்வது மட்டுமல்லாமல் அவர்களிடமிருந்து நன்மையை வாங்கி நினைத்துக் கொடுக்கிறான். வாழ்க்கைக்கு தகுதியானவராக மாறி திடீரென்று ஒன்றுமில்லாத போலியாக மாறக்கூடியவன் யார் என்று கேட்கிறார்கள். அப்பொழுது நல்ல அமல்கள் இல்லாமல் கெட்ட அமல்களுக்கு சொந்தக்காரன் என்று சகாதாக்கள் சொல்ல பொழுது நாயகம் சொன்ன வார்த்தை இல்லை போலர்களே, ஒருவன் நல்ல அமல்களுடைய மூட்டையோடு வருகிறான், வந்து தூரத்துக்கும் தகுதியாகி விடுகிறான். அப்பொழுது ஒரு கூட்டம் ஓடி வருகிறது, வந்து யாழ்லா இன்னவன் எனக்கு இன்ன அநியாயத்தை செய்துவிட்டான் என்று ஒவ்வொருவரும் ஒவ்வொரு அநியாயமாக சொல்லி இவனுடைய நன்மையினுடைய பட்டியல் அத்தனையும் பிரித்து பிரித்து கொடுக்கப்படுகிறது. மீண்டும் ஒரு கூட்டம் வருகிறது, இவனிடத்தில் நல்ல அமல்களே இல்லை, இப்பொழுது யாருக்கு அநியாயம் செய்து துரோகம் செய்தானோ அந்த துரோகம் செய்தவனுடைய தீமைகளை எல்லாம் வாங்கி இவனுடைய கருத்தில் வாங்கி கட்டி பெரும் தீமையினுடைய மூட்டல் மூட்டையோடு நரகத்திற்கு செல்கிறான். இவன் தான் முப்பினி சென்று செல்லமாக செல்லம் அவர்கள் சொல்லிக்காமையார்களே, அந்த ஹதீஸை நாம் நினைத்து பார்க்கிறோம். பிறருடைய வாழ்க்கையை கெடுக்காதே என்ற சொல்லோடு நிறுத்தாமல் அது உன்னுடைய ஆகரத்தையே பாதித்துவிடும், உன்னுடைய வாழ்க்கையே இல்லாமலாக்கிவிடும் என்ற தத்துவத்தை முதல் முதலாக எடுத்து சொன்னது இஸ்லாம் தான். இஸ்லாமிய மார்க்கம் இதைத்தான் சொல்லிக் கொண்டே இருக்கிறது. செல்லம்தான் வரைந்து செல்லும் அவர்கள் எவ்வளவு தூரம் சொன்னார்கள் என்றால், அநியாயம் செய்யக்கூடியது, பிறருக்கு துரோகம் செய்யக்கூடியது பல வழிகளிலே தான். பாதையில் நடந்து செல்கிறீர்கள், நடந்து செல்கிற பொழுது ஒரு பொருளை பார்க்கிறீர்கள், அந்த பொருளை பார்த்தால் கையில் எடுக்கிறீர்கள், எடுக்க வேண்டும், எடுத்து இது அல்லாஹ் நமக்கு தந்த பொருள் என்று சொந்தமாக்கிக் கொள்ளாதீர்கள், அறிவிப்பு செய்யுங்கள், அறிவிப்பு செய்து கொண்டே இருங்கள், ஒரு வருட காலம் அறிவிப்பு செய்யுங்கள், மாற்றமாக அறிவிங்கள் பயன்படுத்தினால் அதுவும் அநியாயமாக மாறிவிடும், ஒரு வருட காலம் அறிவிப்பு செய்யணும், அந்த பொருளுக்குரியவர் வரவில்லை என்றால் அதற்கு பின்னால் வேண்டுமென்றால் நீங்கள் பயன்படுத்தலாம் என்று சொல்லி கீழே கிடக்கின்ற அடுத்தவருடைய பொருளை கூட எடுத்து உரியவர்களிடத்தில் ஒப்படையுங்கள், அது அவருக்கு மிக முக்கியமான பொருளாக இருக்கலாம். ஒரு சிறு பேப்பர் துண்டை நாம் நினைக்கலாம், அதில் அவர் பல ரகசியங்களை உட்படுத்தி எழுதி வைத்த பேப்பராக இருக்கலாம். அந்த ஒரு சில சமயங்களிலே ஒரு பையை அல்லது ஒரு மணிப்பெற்றையும் பார்க்கிறோம், ஒன்றுமில்லை ஒரு பேப்பர் தானே இருக்கிறது என்று தூக்கி எறிந்து விடாதீர்கள் என்பதை கூட இஸ்லாமிய மார்க்கம் எவ்வளவு இங்கிதமாக எவ்வளவு அழகாக மனிதனுடைய வாழ்க்கையின் பற்றியல் இதுவும் இபாதத்தினுடைய ஒரு தத்துவம் என்பதை நமக்கு சொல்கிறது என்று பார்க்கிற பொழுது இஸ்லாம் இஸ்லாமிய மார்க்கம் மட்டும்தான் அல்லாஹ்விடத்தில் அங்கீகரிக்கப்பட்ட மார்க்கம் என்பதை நாம் நினைத்து நாம் எண்ணி மகிழ்கிறோம், சந்தோஷப்படுகிறோம். சந்தோஷப்படுவதோடு நிறுத்துவதல்ல மார்க்கம் வாழ்க்கையில் கொண்டு வருவது. அக்காலத்திலே ஒரு சாதாரண செயல் ஆறு மாதிரி தான் அவர்களுக்கு விரும்பிய பொருட்களாக இருந்தது, அவைகளை கொண்டுதான் திரும்பி அடிப்பார்கள். ஆடு மாடு ஒட்டகம், ஒரு மனிதனுக்கு பணம் எவ்வளவு இருக்கிறது என்று கேட்பதைப் போல உனக்கு எவ்வளவு வாகனங்கள் இருக்கிறது, அதிலே எங்கிருந்தோ வரக்கூடிய ஒரு ஆடு அதிலிருந்து பால் கறந்து கூட குடித்தார்கள். அரபு இடத்தில் ஒரு சாதாரண செயலில் மாடுகளிடத்திலே ஆடுகளிடத்திலே இப்பொழுதை போன்று பால் தேவையில்லை, அவற்றை விரும்புவர்கள் தரக்கலாம் என்று ஒரு நிலை இருந்த போது கூட கண்மணி நாயகம் சொன்னார்கள், உரியவரின் அனுமதி இல்லாமல் அந்த காலத்தில் கூட அந்த பாலை கலக்காதீர்கள், அது அவனுடைய அனுமதி பெற்றுத்தான் நீங்கள் செய்ய வேண்டும், அவனுக்கு அதிலும் தேவை இருக்கலாம் என்று அடுத்தவருடைய வாழ்க்கையில் ஒரு சிறு அளவு கூட வேதனை உங்களுடைய கரத்தை கொண்டு வரக்கூடாது என்று செல்லம்மாவு அறிமுக செல்லம் அவர்கள் சொல்லிக் காட்டுவார்கள். செல்லம்மாவு அறிமுக செல்லம் அவர்கள் இன்னும் ஒரு வேறு மேலேறி கடுமையாகவே நமக்கு வாழ்க்கையின் தத்துவத்தை விவாதத்தினுடைய முறை ஒரு புறம் இருக்க வாழ்க்கையினுடைய வழிமுறையை சொல்லுகிற பொழுது கடுமையாக எச்சரிக்கை செய்து சொல்கிறார்கள். மூன்று நபர்களோடு நான் நாளை அல்லாஹ்விடத்தில் விவாதம் செய்கிறேன், அவர்களுக்கு எதிராக நான் விவாதம் செய்வேன். அது ஒரு மனிதர் யார் தெரியுமா, ரஜுரன் என்னுடைய பெயரை சொல்லி அல்லாஹ்வுடைய பெயரை சொல்லி அமானுதமாக ஒரு பொருளை கொடுத்திருப்பார்கள், பணத்தை பொருளை அல்லது முக்கியமான ஆவணங்களை முக்கிய ரகசியங்கள், இது ஒரு முக்கியமான பண்பாகும். ஒரு நண்பர், ஒரு சகோதரர் நம்மிடத்தில் ஒரு முக்கியமான ரகசியத்தை சொல்லி இருந்தால் அந்த ரகசியத்தை பாதுகாப்பது நம் மீது கட்டாய கடமை என்பது இஸ்லாம் சொல்லியிருக்கார். அதை தந்து பணத்தை, பொருளை, ரகசியத்தை, ஆவணங்களை தந்ததற்கு பின்னால் ஏமாற்றியானே அவனை, அவனுக்கு எதிராக நான் அல்லாஹ்விடத்தில் நாளை விவாதம் செய்வேன், எதிராக நான் விவாதம் செய்வேன், நான் வக்கீலாக நின்று அல்லாஹ்விடத்தில் அயலுக்காக நீ வாதிடுவேன் என்று யார் சொல்கிறார்கள்? உயிரும் மேலான அல்லாஹுடைய ஹதீபாக செல்லவாக சொல்கிறார்கள். அருமையான சகோதரர்களே, பாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுடைய நிகழ்ச்சியை பார்க்கிறோம். கண்மணி நாயகம் இந்த உலகத்தை விட்டு விடை விடுவதற்காக வேண்டி தயாராகிக் கொண்டிருக்கக்கூடிய கட்டம் சஹாபாக்கள் எல்லாம் கரங்கி போயிருக்கிறார்கள். அப்பொழுது அருமை மகள் பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை அழைக்கிறார்கள். அழைத்து, மகளே என்று ஏதோ ரகசியம் சொல்கிறார்கள். அழுகிறார்கள் பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா. மீண்டும் அழைக்கிறார்கள், ஏதோ ரகசியம் சொல்கிறார்கள், சிரிக்கிறார்கள். நாம் கேட்டது இதுவெல்லாம் முடிந்துவிட்டது. அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களையும் அது இந்த சமுதாயத்திற்கு எடுத்து வைக்க வேண்டும் என்ற முறையிலே பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை பக்கத்தில் அழைத்து கேட்கிறார்கள், அருமை மகளே உங்களுக்கு கண்மணி நாயகம் மிகவும் பிடிக்கும், அவர்களுக்கு உங்களையும் பிடிக்கும், ஏதோ ரகசியம் சொன்னார்களே அது எனக்கும் சொல்லுங்களேன், நானும் கண்மணி நாயகத்திற்கு பிரியமானவள் தானே என்ற பொழுது பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா சொல்லி காட்டுகிறார்கள், அருமையானவர்களை நினைவுபடுத்துகிறேன், உங்களை நினைவுக்கு வைக்கிறேன், மகாபாரத்துடைய பெயர் கேட்கிற பொழுது ரலியல்லாஹு அன்ஹு உள்ளம் கனிந்து சொல்லுங்கள், கண்மணி நாயகத்தினுடைய பெயர் கேட்கிற பொழுது சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்பதை சொல்லுங்கள், அது நம்முடைய வாழ்க்கையை படித்தரத்தை உயர்த்தும் என்பதை நினைவுபடுத்தி தருகிறேன். அருமையானவர்களே, பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்தில் சொல்கிறார்கள், கண்மணி நாயகத்தின் ரகசியத்தை நான் வெளிப்படுத்த விரும்பவில்லை. இது என்ன ரகசியம்? அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களும் அதை திரும்பி திரும்பி கேட்கவில்லை. இரண்டு படிப்பினைகள், சில ரகசியங்கள் இருக்கும், அதை அறிவதற்கு வீண் ரகசியங்கள், அடுத்தவருடைய ரகசியத்தை அறிவதற்கென்றே சிலர் நடப்பார்கள். அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும். ரகசியங்கள் இது ஒரு பேச்சு, அந்த ரகசியமாக இருந்தால் அது ரகசியம் ரகசியமாக இருக்கட்டும் என்பதை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகிறார்கள். அந்த ரகசியம் வெளிப்பட்டால் சில சமயங்களிலே வியாபாரத்தினுடைய உட்கருத்து இல்லாமல் ஆகிவிடும், சில சமயங்களிலே படிப்பினுடைய உச்சகட்ட துறைகளே இல்லாமல் போய்விடும், சில சமயங்களில் வாழ்க்கையை ஒதுங்கி போய்விடும். இறுதி வரையும் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கேட்கவில்லை. இறுதியாக பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய மரணத்தின் நேரம் நெருங்குகிறது. அப்போது அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கேட்கிறார்கள், அருமை மகளே இப்பொழுதால் சொல்கிறீர்களா என்ற பொழுதுதான் சொன்னார்கள், ஆரம்பமாக சொன்னார்கள், இந்த உலகத்தை விட்டும் நான் பிரிய போகிறேன் என்று கண்மணி நாயகம் சொன்னார்கள். அது என்னால் தாங்க முடியவில்லை. அடுத்த கட்டமாக சொன்னார்கள், இரண்டு விதமான ஹதீஸ்கள், நீதான் பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹாவே, நீங்கள் தான் நாளை சூரத்து பெண்களின் தலைவியாக இருக்கப் போகிறீர்கள் என்ற நன்மாராயத்தை சொன்னார்கள், இன்னென்றையும் சொன்னார்கள். அருமை மகளே, எனக்கு பின்னால் என்னுடைய குடும்பத்திலிருந்து என்னை வந்து முதல் முதலாக சந்திப்பது நீதான் மகளே என்று என்னிடத்தில் சொன்னார்கள். அதை பார்த்து நான் திரும்பேன் என்ற ரகசியத்தை சொல்லிக் கொடுத்தார்கள். இது ஒரு தத்துவத்தை நாம் விளங்குகிறோம். தான் வாழப்போகிறோம் என்பதை நினைத்து அழுதார்கள், தான் மரணிக்கப் போகிறோம் என்பதை பார்த்து சிரித்தார்கள். பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா கண்மணி நாயகத்தில் மீது வைத்திருக்கக்கூடிய பிரியம், நாயகம் நான் இறக்கப் போகிறேன், நான் இந்த உலகத்தை விட்டு பிரியப் போகிறேன் என்று சொல்கிற பொழுது நீங்கள் வாழப்போகிறீர்கள் என்றுதானே சொன்னார்கள். அதற்கு அழுதார்கள். அடுத்து சொன்னார்கள், நீங்கள் மரணிக்கப் போகிறீர்கள் என்ற வார்த்தையை நாயகம் சொல்லவில்லை. பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா என்னை என்னுடைய குடும்பத்திலிருந்து முதல் முதலாக சந்திப்பது நீங்கள் தான் என்று சொன்னார்களே. அதுதான் நாம் சின்ன சொல் ஜமாத்துடைய அகீதாவில் சொல்வோமே, மரணம் என்பது முடிவுறக்கூடிய வாழ்க்கை அல்ல, ஒரு கட்டத்தில் இருந்து இன்னொரு கட்டத்திற்கு சென்று சேருவது. அதைத்தான் நாயகம் சொன்னார்கள், நீங்கள் என்னை வந்து சந்திக்கக்கூடிய முதல் பெண்மணி என்ற வார்த்தையை சொன்னார்கள். அந்த ரகசியத்தை பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா கடைசி வரைக்கும் பாதுகாக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள், பாதுகாத்துக் கொண்டே இருந்தார்கள். இவைகளையெல்லாம் நாம் பார்க்கிறோம். அடுத்தவரின் மீது இட்டு கட்டார்கள், அதுவும் அடுத்தவருடைய வாழ்க்கையை இல்லாமல் ஆகிவிடும். வாழு நாம் வாழ வேண்டும் என்று நினைக்கிறோமே, நம் மீது நாம் செய்த குற்றத்தை கூட அடுத்தவர் சொன்னால் நம்மால் பொறுக்க முடியவில்லையே, அடுத்தவர்கள் மீது இன்றான இட்டுக்கட்டை சொல்கிறோமே. அன்னை ஆழ்ந்தாரதிகம் வாழ்வான்கா அவர்களின் மீது ஒரு கட்டத்திலே ஒரு இட்டுக்கட்டு சொல்லப்பட்டது. அதை தூய்மையாக்குவதற்காக வேண்டி பிரயாமத்து நாள் வரைக்கும் ஒரு ஆண் காட்சி சொல்லிக் கொண்டிருக்கிறது என்பதையும் நாம் நினைத்து பார்க்கிறோம். அப்படி இட்டுக்கட்டாதீர்கள், அடுத்தவருடைய நிலத்தை அபகரிக்காதீர்கள் என்று எத்தனை தத்துவங்கள் இருக்குமோ அத்தனை தத்துவங்களையும் இஸ்லாம் சொல்லிக்கொண்டே இருக்கிறது, இஸ்லாம் எடுத்து வருகிறது. ஒன்றையண்டல்ல அநியாயத்திற்கு உதவி கூட நீங்கள் செய்யாது. இன்னும் சொன்னார்கள், அநியாயத்திற்காக வேண்டி நீதிமன்ற வாசல்களே அநியாயத்தால் பாதிக்கப்பட்டவரும் அநியாயம் செய்தவரும் நின்று கொண்டிருப்பான். பாதிக்கப்பட்டவனுக்கு எதிராக பொய் சத்தியம் செய்யாதீர்கள், அது அவனுடைய வாழ்க்கையில் உண்மையை நிலைநிறுத்தப்படுவதற்கு எதிராக பொய் நிலைநின்றுவிடும், அவனுடைய வாழ்க்கையை நசிந்துவிடும். இவனுடைய வாழ்க்கையில் இன்னொரு அநியாயத்திற்கு இவன் அத்தியாயம் தொடங்குவதற்கு காரணமாக அமைந்துவிடும் என்று சொன்னான். அருமையானவர்களே, அநியாயம் செய்வதற்கு சாதகமாக தீர்ப்பு வருகிற பொழுது அவனுக்கு நெஞ்சத்தில் ஒரு உறுதி அல்லவா ஏற்படும். அந்த உறுதி வர வேண்டாம் என்பதற்காக வேண்டி தான் சொன்னார்கள். முத்து அடுத்தவர்களுடைய வாழ்க்கையிலே அவனுக்கு அநியாயமாக நடக்கிற பொழுது எதிராக எந்த செயலையும் செய்யாதீர்கள். இப்படி நீண்ட ஒரு பட்டியலை கண்மணி நாயகம் சொல்லுகிற பொழுது கபாயர்கள் பெரும் பாவங்கள் என்ற ஒரு பட்டியலை கண்மணி நாயகம் ஏழு பெரும் பாவங்களிலே ஒரு பாவத்தை மட்டும் அல்லாஹ்வோடு சம்பந்தப்படுத்தி மற்ற ஆறு பாவங்கள் கொலை செய்வது, வேண்டுமென்றே கொலை செய்வது, தாய் தந்தையர்களை வேதனைப்படுத்துவது, அப்படி ஆறு பாவங்களும் அடுத்த மனிதர்களுடைய வாழ்க்கையை நசிப்பதை தான் சொல்லிக் காட்டுவார்கள். அதில் ஒன்றுதான் சிசில் என்ற குடும்பம் சமுதாயத்திலே மலிந்து விட்டது. அருமையானவர்களை நினைத்து பார்க்கிறோம், சிசிலை யார் மறுக்கிறார்களோ இல்லையோ புராணம் அதிகம் அப்படி ஒன்று இருக்கிறது. அல்லாஹ் சில விஷயங்களுக்கு சில ஆற்றலை கொடுத்திருக்கிறார், சிலருக்கு போதனையை கொடுப்பான. எத்தனை குடும்பங்கள் வியாபாரத்தில் முன்னேறி கொண்டிருந்த குடும்பங்கள் வியாபாரம் நசிந்து போய் கடலில் கடலுடைய கடலில் மூழ்கி தவிக்கக்கூடிய குடும்பம் அடுத்தவருக்கு திகழ்ந்த வஞ்சனையை சூரியத்தை செய்த சமுதாயமாக இந்த சமுதாயம் இருந்தால் நாளை கண்மணி நாயகத்தை நாம் சந்திக்கிற பொழுது நண்பரும் உற்றாரும் உறவினரும் சகோதரர்களும் நம்மை விட்டு விரண்டு வருகிற பொழுது கண்மணி நாயகத்தினுடைய சபாத்துக்கு நாம் எப்படி போய் நிற்க முடியும்? குதுவியதி நாயகமே, என் கைகளை பிடிங்கள் நாயகமே என்று நான் எப்படி சொல்ல முடியும்? ஒவ்வொருவரும் சிந்திக்க வேண்டும். வாழ தலைப்படுகின்ற வாழ்வதற்காக மீது தயாராக இருக்கக்கூடிய எத்தனையோ ஏழைகள் இளைஞர்கள், எத்தனையோ குமரி பெண்கள் தங்களுடைய வாழ்க்கையில் வைத்தியங்களாக பாதிக்கப்பட்டவர்களாக இருப்பதை கண்கூடாக பார்க்கிறோம். எல்லாம் அல்லாஹ்வுடைய சக்திதான். மனிதன் வாளை கொண்டு வெட்டுகிறான், அடுத்தவனுடைய தலையை கீழே விடுகிறது. வாளுடைய வெட்டு வீச்சை போன்ற ஒன்றுதான் சிகர் என்பது. கண்மணி நாயகம் கபாயர்களில் பெரும் கபாயர்களை ஒன்றாக செய்தார்கள், ஒன்றாக அவைகளை எடுத்து காட்டினார்கள். அல்லாஹ்வால் பெரும்பாவங்கள் என்று சொல்லப்பட்டவர்களே, இன்னும் ஒன்றை நினைத்து பார்க்கிறோம். சுகமாக நன்மையாக நன்றாக வாழ்ந்து கொண்டிருந்த கணவனும் மனைவியும் எத்தனை பேர் பிரிந்து வாழ்கிறார்கள். நீங்கள் எல்லாம் வாழ்க்கையை கெடுப்பதாக அல்லவா அமையும். வியாபாரம் நிலபுரங்கள் குழந்தைகள் இவைகளை விட்டு தவிக்கக்கூடியது. அல் முஸ்லிமு மன் சலிமன் நாசு என்று கண்மணி நாயகம் சொன்னார்களே, உலக மக்களே அவனை பார்த்து அவனை கொண்டு சலாமத்தாக இருக்க வேண்டும். சலாமத்தாக இருப்பது ஒரு புறம் இருக்க அடுத்தவனுக்கு தீங்கு செய்து அவனுடைய வாழ்க்கையை நசிக்க காரணமாக இருந்தால் என்ன நிலை ஏற்படும்? சகாபாக்கள் குழுமி இருக்கக்கூடிய ஒரு கட்டம், ஒரு சகாவி வரக்கூடிய நேரம் நெருங்குகிறது. கண்மணி நாயகம் சகாபாக்களை பார்த்து சொல்கிறார்கள், தோழரை பார்க்க வேண்டுமா? இப்பொழுது வருவார்களை பார்த்துக் கொள்ளுங்கள். அப்பொழுது ஒரு சகாவி வருகிறார்கள், முதல் செய்துவிட்டு தண்ணீர் அவருடைய நாடுகளில் இருந்து தொட்டுகிறது. அவர் வந்து கொண்டிருக்கிறார், ஒரு கையிலே திருப்பும் இருக்கிறார். சகாபாக்கள் பார்த்துக் கொள்கிறார்கள். இரண்டாவது நாளும் அதே நேரம் அதே நபர் அதே தோற்றத்தோடு வருகிறார். சகாபாக்களை பார்த்து கண்மணி நாயகம் அதே வார்த்தையை சொல்கிறார்கள், தூரத்து தோழரை பார்க்க வேண்டுமா? பார்த்துக் கொள்ளுங்கள். கண்மணி நாயகத்தின் புனித வாயால் வந்த வார்த்தை என்னவா? சகாபாக்கள் நினைத்து பார்க்கிறார்கள், மூன்றாவது நாள் இதே போன்றதும் அதில் இருந்த ஒரு தமிழ் அப்துல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த தோழருடைய வீட்டிற்கு சென்று அவர் என்ன நல்ல அமலை செய்கிறார் என்று பார்க்க செல்கிறார். மூன்று நாள் உங்களுடைய வீட்டில் நான் இருந்தாளாக தங்குகிறேன் என்று சொல்லி தங்குகிறார்கள். எந்த விதமான பெரிய அமல்களையும் பார்க்கிறேன். ஓரளவு அல்லாஹுடைய தகச்சத்தை கொள்கிறார்கள், மற்ற கொள்கை வணக்க வழிபாடுகள் அவ்வளவுதான். சாதாரண அமல்கள் தான். மூன்று நாட்கள் தங்கி இருந்து மூன்றாவது நாள் விடைபெறுகிற பொழுது உங்களுடைய வீட்டுக்கு நாம் இருந்தாலியா வந்ததனுடைய நோக்கம் உங்களை பார்த்து கண்மணி நாயகம் செல்வல்லாக உழைத்து வந்தன அவர்கள் சுவனத்து தோழர் என்று சொல்லிவிட்டார்கள். அதற்குரிய காரணத்தை நான் கேட்பதற்காக வேண்டித்தான் வந்தேன் என்று சொன்னதும் அவர்களும் சொன்னார்கள், நான் என்னைத்தான் நீங்கள் பார்த்தீர்கள், விசேஷமான ஒரு அமலும் இல்லை, ஆனால் என்னுடைய உள்ளத்தில் எந்த முஸ்லிமை பற்றியும் தவறான ஒரு எண்ணத்தை கூட நான் நினைத்து பார்க்க மாட்டேன், அவருக்கு தீங்காக ஒரு எண்ணம் கூட என்னுடைய இதயத்தில் வராது. அல்லாஹ் அப்படிப்பட்ட ஒரு பாதுகாப்பை என்னுடைய இதயத்தில் தந்தான், அதுதான் காரணமாக இருக்கும் என்று சுவரத்து தோழர் வந்தவர்கள் சொல்கிறார்கள் என்றால் உயிரினும் மேலான கண்மணி நாயகம் எந்த தரவுவர்களை பார்த்து சுவரத்து தோழர் என்று சொன்னார்களோ அதே போன்று என்னையும் உங்களையும் சுட்டிக்காட்டி சுவரத்து தோழர் வருகிறார் என்று சொல்ல வேண்டுமே. அல்லாஹ் அந்த கௌபியத்தை நம் அனைவர்களுக்கும் தந்து நம்முடைய வாழ்க்கையையும் அல்லாஹ் வளமாக்கி வைத்து அடுத்த முஸ்லீம்கள் அத்தனை பேர்களுடைய வாழ்க்கையையும் வளமாக்கி வைப்பதோடு நம்மை கொண்டு பிறருடைய வாழ்க்கையையும் அல்லாஹ் வளமாக்கி கொடுப்பானாக. நாளை கியாமத் நாளில் கண்மணி நாயகத்தை நாம் சந்திக்கிற பொழுது சிரித்த முகத்தோடு சந்தோஷத்தோடு சந்திக்க வேண்டும். அவர்களும் நம்மை பார்க்கிற பொழுது சந்தோஷத்தோடு என்னுடைய உண்மையான மூவிலே வா என்று அன்போடு அழைக்க வேண்டும். அத்தகைய சூழ்நிலை அல்லாஹ்வுத்தாலா நம் அனைவர்களுக்கும் தந்தருள் விரிவானாக. வாஹு தஹவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல் ஃபாத்திஹா.
Oh, my God. Gracias.